إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب
نيچيமாக எல்லா புகழும் அல்லாஹு தாலா ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. சலவாத்தும் சலாமும் எம்முடைய உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் மீதிலும், அவரை பின்தொடர்ந்தவர்கள் மீதிலும், மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மூமின்கள் முஸ்லிம்கள் மீதிலும் உண்டாவதாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இதற்காக இந்த சத்தியத்தை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை இன்றைய நேரத்திலே நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். இந்த சத்தியத்துக்கான மிக முக்கியமான அடையாளம்தான் இது. தனித்தது பல வழிகளாக இருக்காது. அல்லாஹு தஆலா எப்படி ஒருவனோ, எப்படி அவன் தனித்தவனோ, அதுபோல இந்த சத்திய பாதை என்பது ஒன்றாகும். அது பல வழிகளாக இருக்க முடியாது. அதுதான் நேரான பாதை, தெளிவான பாதை, தூய்மையான பாதை, அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய சுவரத்துக்கான ஒரே ஒரு வழி. இதனுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்று, சத்தியம் வந்தால் இதற்கு எதிர்ப்புகள் நிறைந்து வழிந்து வந்து கொண்டிருக்கும். எதிர்ப்புகள் இல்லாவிட்டால் அது சத்தியமாக இருக்க முடியாது. ஏன், அசத்தியங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒன்றே ஒன்று முரண்பட்டதாக இருந்தாலும் அதில் ஒற்றுமை காணப்படும். ஒரு கூட்டத்திலிருந்து இன்னொரு கூட்டத்துக்கு சென்றால் முஸ்லீம், அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார், கோபத்தின் காரணமாக பொறாமையின் காரணமாக தனிப்பள்ளிகளை கட்டிக்கொண்டு வெவ்வேறு வணக்க வழிபாடுகள் வித்தியாசத்தோடு இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுது விடுவார்கள், அவர்களோடு வணக்க வழிபாடுகளிலே இணைந்து செயல்படுவார்கள். ஏன், பேரளவிலே முஸ்லீம் இஸ்லாம் நேரான பாதை என்று ஏனைய மதங்களுக்கு இவர்கள் சவால் விட்டு கொண்டிருப்பார்கள். எதிர்ப்புகள் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் ஒட்டுமொத்த ஷைத்தான்களுடைய கொள்கைகள் எல்லாம் ஒரு சிறிய அமைப்பை, அனைத்து கொள்கைகளும் மார்க்க விடயத்திலே எதற்காக எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அது சத்தியம் என்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான். அது சிறிய அமைப்பாக இருந்தாலும் சரி, அது வளர்ந்து பெரிய அமைப்பாக போனாலும் சரி, சத்தியம் என்பது ஒன்றே ஒன்றுதான், அது தூய்மையானது. எதிர்ப்புகள் அதற்கு அதிகமாகும். ஏன், நல்லதும் கட்டதும் ஒருபோதும் சமனாகாது, சத்தியமும் அசத்தியமும் ஒருபோதும் கலக்காது. அசத்தியத்திலே சத்தியம் கலக்காது, சத்தியத்திலே அசத்தியம் கலந்தால் அது சத்தியமாக இருக்காது. ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த சத்தியத்தை எதற்காக எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு தெளிவான புரிதலை நாங்கள் உள்ளத்திலே ஏத்தினால் எங்களுடைய ஈமான் நிச்சயமாக அது மேலும் மேலும் மேலோங்கும், அது உறுதியாகும். ஈமான் உறுதியாகினால் அல்லாவின் மீது அச்சம் அதிகரிக்கும். அல்லாஹ் மீது அச்சம் அதிகரித்தால்தான் நாங்கள் அறிவாளிகளாக இருப்போம், உண்மையான ஆலிம்சாக்களாக அறிஞர்களாக நாங்கள் காணப்படுவோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே அறிஞர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் பல்கலைக்கழகங்களிலே பட்டம் பெற்றவர்களோ அல்லது அரபு கவிதைகளிலே பாண்டித்யம் பெற்றவர்களோ கிடையாது. இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. ஆலிம்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் தான் அல்லாஹுவின் அடியார்களிலே ஆலிம்கள் ஆவார்கள். இந்த அறிவு, இந்த தெளிவு எதிலே வந்தது? அல்லாஹ் மீது அச்சத்தின் காரணமாக. இந்த அச்சம் எதிலிருந்து பிறந்தது? அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கையின் காரணமாக. ஆகவே எங்களுடைய ஈமானை எந்த அளவுக்கு வலுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இந்த சத்தியம் மேலோங்கும். எங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்திலே உறுதியாகுவதற்கு, ஈமான் வளருவதற்கு நிறைய ஏற்பாடுகளை இந்த உலகத்திலே செய்திருக்கிறான். நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது எந்த ஒன்றும் நிலை பெறக்கூடியது கிடையாது. ஒருவனுக்கு நஷ்டங்கள் எல்லாம் குமிந்து வருகிறது என்றால் அது நிலையானது அல்ல. ஒருவனுக்கு லாபம் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுவும் நிலையானது அல்ல. இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்றாக பின்னி பிணைந்து வந்து கொண்டிருக்கும். இரவு பகல் எப்படி மாறி மாறி வருமோ, எப்படி ஒரு கஷ்டம் என்பது வருமோ, அதுக்கு பிறகு துன்பங்கள் வந்து பிறகு இன்பங்கள் என்று மாறி மாறி வருமோ, இந்த மாதிரி இந்த உலக வாழ்வு என்பது ஒரு நிலையற்றதாகும். நிலையாக இருக்கக்கூடிய மறுமை வாழ்வு என்பதுதான் உண்மையான கூலி கிடைப்பதற்கும் தண்டனை கிடைப்பதற்கும் மகத்தானது. ஒருவருக்கு நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால், அவர் அநியாயக்காரனாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அயோக்கியனாக காணப்பட்டால், அந்த நிராகரிப்பாளனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? அவன் நரகத்திலே அந்த நெருப்பு சிறைச்சாலையிலே நிரந்தரமாக அவன் காணப்படுவான். சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதிலே அவன் வாழவும் மாட்டான், செத்து போகவும் மாட்டான். அதிலே அவன் சித்திரவதையிலே எப்பொழுதும் நீருளியாக இருப்பான். இது அல்லாஹ்வுடைய தண்டனை. அதே போல சொர்க்க வாழ்விலே அவன் நுழைக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹசன், முதலாவது சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எங்களுடைய கவலைகளை எங்களை விட்டும் போக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றுதான் முதலாவது சொல்வார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு லாபத்தை தேடினாலும் சரி, முயற்சிகளை தேடினாலும் சரி, அவர்களுக்கு கவலை பின்தொடர்ந்து கொண்டே வரும். கவலை அவர்களை விட்டும் போவார். எவ்வளவு சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்தாலும், அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, விசுவாசி அல்லாத முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் கவலை கலந்து தான் வரும். இந்த சந்தோஷம் இருக்குமா, போய்விடுமே, ஆரம்பத்தில் அனுபவித்தது போன்ற ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேனே, இது எனக்கு என்னோடு இருக்குமா என்ற கவலை இருக்கும். எப்பொழுது அந்த முற்றிலும் கவலை நீங்கி தூய்மையான சந்தோஷம் நிம்மதி வரும் என்றால், சொர்க்கம் நுழைக்கப்பட்ட பிறகுதான் விசுவாசிகளுக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் மறுமை நாள் வரக்கூடிய அனைத்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நபி அவர்கள், சோதனைகள் வருகின்ற போது பொறுத்திருங்கள், ஹவுலுல் கௌசரில் என்னை சந்திக்கும் வரைக்கும். அந்த மஹ்ஷரின் போது கேள்வி கணக்கு விசாரணையிலே அந்த சூரியன் தலைக்கு அப்பால் கொண்டு வரப்படுகின்ற போது தண்ணி தாகம் எடுக்கும். அந்த விசாரணையிலே நிற்கும் போது ஹவுலுல் கௌசர் என்ற தடாகம் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதிலே நீர் அருந்துவதற்காக விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கிறது. அப்பொழுது நபி அவர்கள் தான் புகட்டுவார்கள். அதிலே ஒரு தடவை நீர் அடைந்து விட்டால் வாழ்நாள் முழுக்க அவருக்கு தான் மரணமே வராது. இதுக்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு மௌத்தே இல்லை. அப்ப தேவைகள் இருக்கும், பசி தாகம் இது போன்ற தேவை இருக்கும். ஆனால் தாகம் என்ற தேவை இருக்காது. ஏன்? நபி அவர்களை சந்தித்த பிறகு அல்லாஹு தஆலா தெளிவாக விசுவாசிகளை முடிவு செய்து விடுவான். அதுக்கு தான் நபி அவர்கள் சொன்னார்கள், சோதனைகளின் போது பொறுத்து கொள்ளுங்கள், அது எந்த ரூபத்திலே எந்த கோணத்திலே எந்த வடிவத்திலே வந்தாலும் ஹவுலுல் கௌசரிலே என்னை சந்திக்கும் வரை, கபூர் வரைக்கும் என்று சொல்லவில்லை, சக்கராத் ஹால் மௌத்தில் என்று சொல்லவில்லை, மகசர் மைதானத்தில் என்று சொல்லாமல் ஹவுலுல் கௌசரில் என்று சொன்னார்கள். இதிலே ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. ஏன் பித்ஆத்து செய்யக்கூடிய அயோக்கியர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சுன்னாக்களை மறைத்து மனித கற்பனைகளை வரலாறுகளை புகுத்தி மார்க்கமாக்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு ஹவுலுல் கௌசரிலே தண்ணீர் கிடைக்காது, பரக்கத்தான அந்த தூய்மையான நீர் கிடைக்காது, தாகத்திலே அவர்கள் தவிப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் விசுவாசிகளை கேலி கிண்டலும் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் நாங்கள் இந்த சத்தியத்துக்கான எதிர்ப்புக்கான காரணத்தை நாங்கள் சரியாக புரிந்து உறுதியான மன நிலையோடு ஈமானை வளர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தெளிவாக புரிய வேண்டிய செய்தி என்ன சொன்னால், இந்த சத்தியத்தை எதற்காக எதிர்க்கிறார்கள்? நாங்கள் அல்லாஹ் ஒருவன் கிடையாது ரெண்டு பேர் என்று சொன்னோமா? சத்திய கூட்டம் அது எத்தனை கூட்டமாகவும் இருக்கலாம் என்று சொன்னோமா? இறுதி நபிக்கு பிறகு நபியே வரமாட்டார்கள் இல்லை, நபி வருவார்கள் என்று சொன்னோமா? பையத்து என்பது இல்லை என்று சொன்னோமா? அமீர் கட்டுப்பாடு இல்லை என்பது சொன்னோமா? அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைத்த சட்ட திட்டங்களை தீர்ப்பளிக்க கூடாது என்று சொன்னோமா? அல்லது ஹராத்தை ஏவினோமா, களவெடுக்க சொன்னோமா, விபச்சாரம் செய்ய சொன்னோமா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொன்னோமா, சூனியம் செய்யும்படி பகிரங்கமாக அழைப்பு விடுத்தோமா? என்ன செய்தோம்? தீமையான காரியங்களிலிருந்து தவிர்ந்து கொண்டு நடக்க வேண்டும் தூய உள்ளத்தோடு, தூய முறையில. அதே போல அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதை தயவு தாட்சியமின்றி எடுத்து உரைக்க வேண்டும் பகிரங்கமாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய இந்த சத்தியத்தை போட்டு உடையுங்கள், அதிலே வரக்கூடிய எதிர் விளைவுகளை நீங்கள் பொறுப்படுத்த வேண்டாம். அனில் முஷ்ரிகீன், இணை கற்பிப்பவர்களுக்கு அவர்களை நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்படி துணிந்தவர்கள் தான் நபிமார்கள், அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த துன்பம், இதுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் அவர்களோடு இருந்த நபி தோழர்களுக்கும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகமூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சுனன் திருமதியிலே 2398 இலக்கத்திலே நம்பகமான தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள். யா ரசூலுல்லா, ஐயு நாசி அஷத்து பலான், மனிதர்களிலே மக்களிலே அதிகமாக சோதனை பிடிக்கப்பட்டவர்கள் யார், சோதிக்கப்பட்டவர்கள் யார் யா ரசூலுல்லா என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், கால அல் அன்பியா, நபிமார்கள். சும்ம அல் அம்சலு ஃபல் அம்சலு, பிறகு அந்த நபிமார்களை போன்றவர்கள், அவர்களை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். ஏன் நபிமார்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை என்றால், அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கிய அமானிதம் இருக்கிறது, இது மனிதனை படை, அதாவது இந்த உலகத்தில் உயிர்கள் பரவுவதற்கு முன்னால் மனிதனை விட பிரமாண்டமான படைப்புகள், மலைகள், வானம், பூமிகள் எல்லாம் இந்த சத்தியத்தை சுமப்பதற்கு மறுத்துவிட்டன, பின்வாங்கிவிட்டன. பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட, சிந்திக்கக்கூடிய அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் அதை சுமந்து கொண்டான். இன்னஹு கானு தலூமன் ஜஹூலா, அவன் மடையனாகவும் வழிகட்டவனாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறான் பெரும்பான்மையானவர்கள். அதிலே நபிமார்கள் தேர்வு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டவர்கள். சோதனை ஒருவனுக்கு வழங்கப்பட்டு விட்டால் அவன் ஆட்டி அசைக்கப்படுகிறான். சத்தியத்தை அவன் சுமந்து விட்டால் சோதனையிலே மூழ்கி அவன் ஈமானை பாதுகாப்பதற்காக துடித்து கொண்டிருப்பான். அதிலே முதன்மையான முன்னோடி நபியார்கள், நபிமார்கள், அல்லாஹ்வின் தூதர்கள். பிறகு அவர்களை போன்றவர்கள், அவர்களை போன்றவர்கள் என்றால் யார்? நபி அவர்கள் இல்லாத காலத்திலே இந்த சத்தியத்தை வழிநடத்தக்கூடிய பிரதிநிதிகள், ஹலீஃபாக்கள். ஹலீஃபாக்கள் என்று சொன்னால் இந்த அநியாயக்காரர்கள் எல்லாம் தப்பர்த்தம் கொடுக்கிறார்கள். ஹலீஃபாக்கள் என்று சொன்னால் ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் என்று. அப்படி ஒரு பொருளை நேரடியாக அவர்கள் காட்டட்டும் பார்க்கலாம். ஹலீஃபாக்கள் என்று சொன்னால் பிரதிநிதிகள், ஒருவருடைய இடத்தை இன்னொருவர் நிரப்பக்கூடியவர்கள். நபி அவர்களுக்கு முன்னால் பனு இஸ்ரவேலர்கள் அந்த சமூகத்தை வழிநடத்தினார்கள், அந்த நபிமார்கள் வழிநடத்தினார்கள். குல்லமா ஹலக நபியும் ஹலஃபஹு நபியும், ஒரு நபி மரணித்து விட்டால் அந்த இடத்துக்கு இன்னொரு நபி ஹலீஃபாக வந்து விடுவார். எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போன பிறகு பனு இஸ்ரவேலர்கள் காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அவர் என்ன அரசராவா இருந்தார் கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விட்டு சென்ற அந்த சத்தியத்தை வழிநடத்துவதற்காக தலைமை பொறுப்பை எடுத்து அந்த நபி ஈசா நபி அவர்கள் வழிநடத்தினார்கள். இது போன்றுதான் ஹலீஃபாக்கள். அப்ப அந்த அமீர்மார்கள் இருக்கிறார்கள், பொறுப்புதாரிகள், கட்டளை இடக்கூடியவர்கள். அவர்கள் மூன்று பேரை கொண்டு வழிநடத்தினாலும் அமீர்தான், பல லட்சக்கணக்கானவர்களை கொண்டு வழிநடத்தினாலும் அவர்கள் அமீர்தான். அந்த அமீர் என்று சொல்லப்படக்கூடிய ஹலீஃபாக்கள் இமாம்கள் எல்லாம் நபிமார்களை போன்று சோதிக்கப்படக்கூடியவர்கள். பார்க்கிறோம் இந்த சத்தியத்தை வழிநடத்தும் போது இதிலே குடும்ப சிரமங்கள் இருக்கின்றது, அதே போல முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள இணக்கப்பாடுகளை சீராக்குவதற்கு அதிலே சிரமங்கள் இருக்கின்றது. இரட்டை முகத்தான்கள் இருக்கிறார்கள், டபுள் ஃபேஸ்காரர்கள், அவர்களை சமாளிக்க வேண்டும். அவர்கள் உன் அமீரிடத்திலே ஒரு முகம், வெளியிலே சொன்னால் மறுமுகம். அதே போல இதை சத்தியத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய பல வல்ல ஆதிக்கம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், சொத்திலும் செல்வாக்கிலும் பல்வேறு அந்தஸ்துகள் உடையவர்கள். அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். சத்தியத்தில் இருந்து புறமுதுகு காட்டி சென்ற அயோக்கியர்கள் இருக்கிறார்கள், மதம் மாணி சென்றவர்கள், அவர்களுடைய அந்த கேலி கிண்டல்களை பொறுத்து கொள்ள வேண்டும். இப்படி நபிமார்கள் எப்படி அன்று அனுபவித்தார்களோ அது போன்ற ஒரு சோதனையில இவர்கள் ஆட்டி அசைக்கப்படுகிறார்கள். அதே போன்றவர்கள் தான். அதே போல இந்த சத்தியம் இல்லாத பட்சத்திலே பிரிவுகளுக்குள் சிக்கொண்டு இருக்கக்கூடிய விசுவாசிகள் பிரிவுகளோடு சேர்ந்து வணக்க வழிபாடுகள் செய்ய முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், தில்கல் ஃபிரக்கக்குல்லஹா, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் காணப்படாவிட்டால் முழு பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிடு. ஒரு விசுவாசியுடைய உள்ளம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இணைவதிலே எந்த ஒரு மோசடியும் செய்யாது. இணைவதற்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாவிட்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், அனைத்து பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிடு. ஒதுங்குகிறார், அதனால் முழு பிரிவார்களும் இவர்களை வஞ்சிக்கின்றார்கள், கேலி கிண்டல் செய்கிறார்கள். அது பெரும் ஒரு தலைக்குத்தான விஷயம். அப்பொழுதும் இவர் இந்த நபிமார்களை போன்று தனித்து ஒரு நபி இருந்தாரே பிரச்சாரம் செய்து கொண்டு. உதாரணத்துக்கு சொல்ல கொண்டால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவர்கள் தனித்து ஒருவனாக இந்த அசத்தியவாதிகளுக்கு எதிராக முழக்கம் செய்தார், பிரச்சாரம் புரிந்தார், தூய்மையான சத்தியத்துக்காக துணிந்தார். அல்லாஹு தஆலா பல்வேறு வழிகளிலே இவர்களை பாதுகாத்து கண்ணியப்படுத்தினான். அது போன்ற ஒரு நிலைமை, அதுவும் நபியை போன்றவர்கள் தான். இப்படி சோதனையிலே ஆட்டி அசைக்கப்படுகிறார்கள். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுடைய மார்க்க பற்றுக்கு அந்த அளவுக்கு ஏற்ப சோதனையிலே பிடிக்கப்படுவான். ஒருவனுக்கு எந்த அளவுக்கு சோதனை இருக்கிறதோ வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு மார்க்க பற்று இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒருவருடைய மார்க்க பற்று மேலும் மேலும் அதிகமாக கொண்டு சென்றால் இஸ்தத்த பலாஹு, அவனுடைய சோதனையும் கடுமையாக்கப்படும். ஒருவர் மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு சோதனை கூடிக்கொண்டு போகும். அதனால் தான் சில விசுவாசிகள் என்ன தோணுகிறது, நிறைய பேர் யதார்த்த பூர்வமாக கூட கதைக்கும் போது நாங்கள் கேட்கிறோம், சில நேரங்களிலே மார்க்க விஷயத்திலே நாங்கள் தொடர்புகளை குறைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏன், அவருக்கு சோதனை அதிகரிக்கப்படுகிறது, அந்த அளவுக்கு அவர்கள் பின்வாங்கக்கூடிய நிலைமைக்கு கூட அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆனால் அதையும் எதிர்நீச்சல் கொண்டு உறுதியாக உடைத்து கிழித்து கொண்டு யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய நபிமார்கள் சஹாபாக்களை போன்று முன்னேறி செல்கிறார்களோ, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகுதான் இலேசுகள் இருக்கின்றது. இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகுதான் இலேசுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கிறானே, அந்த விஷயத்திலே நாங்கள் தவக்குல் வைக்க வேண்டும். வமை யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது தங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பு சாட்டுகிறார்களோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், வேறு எவனும் தேவை கிடையாது. அவனுக்கு அல்லாஹ் ஒருவன் தான் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன் விசுவாசிகளுக்கு போதாவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஒருவனே
போதுமானவனாக இருந்து சாதாரணமாக சுடக்கூடிய அந்த அதிகபட்ச நெருப்பு தண்டனையிலிருந்து, நெருப்புக்கு கட்டளையிட்டு நெருப்பிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தானே, இன்ன பிற சஹாபாக்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தானே, இந்த உலக வாழ்விலே துன்பப்படுகின்ற போது இதைவிட சிறந்த மேலான ஒரு மர்மை வாழ்வை அவர்களுக்கு கொடுத்தானே, ஒரு சஹாபிக்கு, ஒரு விசுவாசிக்கு, உண்மையான முஸ்லீமுக்கு உலகம் இதை விடவும் 10 மடங்கு, அதை விடவும் 10,000,000,000 கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலிருந்து கற்பனை பண்ணி பாருங்கள், மறுமையிலே கிடைக்கின்ற கூலிக்கும் இந்த உலகத்திலே அவருக்கு கிடைக்கின்ற கூலிக்கும் எவ்வளவு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள வித்தியாசம். ஒருவனுக்கு இந்த ஊரே சொந்தம் என்று சொன்னால் அவன் உயிர் வாழ்வானா? சந்தோஷத்திலே அவன் மாரடைப்பிலே இறந்து விடுவான். ஏன்? ஒரு நிலம் கிடைப்பதே இந்த காலத்திலே ரொம்ப அரிது, ஒருவனுக்கு ஒரு வீடு கிடைப்பதே பெரிய விஷயம். ஆனா ஒருவனுக்கு சாதாரண இந்த ஊர், இந்த ஊர் பகுதியில் கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலே கற்பனை பண்ணி பாருங்கள். ஆனால் அங்கு அவனுக்கு நாடு கிடைக்குமா? கண்டங்கள் கிடைக்குமா? உலகம் கிடைக்குமா? உலகத்தை விடவும் 10 மடங்கு ஆக கீழ்த்தரத்திலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவனுக்கு கிடைக்கிறது. ஆகவே அதை விட மேல்தரத்திலே எவ்வளவோ முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? இதை ஒருவன் நம்பினால் இந்த உலகத்திலே வரக்கூடிய கஷ்டங்கள் அவனை தாக்குமா, பாதிக்குமா, அவனை இடர செய்யுமா? நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இதுதான் உண்மையான ஈமான். இதை நாங்கள் உறுதியாக மனதிலே வைத்துக் கொண்டால் அசத்தியத்தை எதிர்க்கக்கூடிய, அசத்தியத்தை இருந்து கொண்டு சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய இந்த வஞ்சகர்களுடைய எந்த வஞ்சனையும் நாங்கள் அதிலே கலங்க மாட்டோம். ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சத்தியத்தை அதனுடைய தூய வடிவிலே உதயமாகின்ற போதுதான் எதிர்ப்புகள் என்பது கிளம்பும். எதிர்ப்புகள் கிளம்பினால்தான் சத்தியம் தூள் கிளப்பி கொண்டு அது வேகமான வழியிலே முன்னேறும். நீங்கள் எல்லோரும் நினைத்து பாருங்கள், இதில் எத்தனை பழைய முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், அனுபவசாலிகள் இருக்கின்றார்கள். இந்த சத்தியம் வந்த போது எல்லோரும் மாலை போட்டு வரவேற்றார்களா? ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று விருந்தோம்பல் கொடுத்தார்களா? எப்படி எதிர்ப்பு! குடும்பத்துக்கு மத்தியிலே பிளவு, சமூகத்துக்கு மத்தியிலே பிளவு, வேலை இல்லாத திண்டாட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள், என் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இருந்த ஒரே சொத்து என்ன தெரியுமா? உறுதிமிக்க ஈமான், அல்லாவின் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குள். ஷைத்தான் அவர்களை நெருங்க முடியாது. உறுதியாக நபித்தோழர்களை போன்று இந்த சத்தியத்திலே சகோதரத்துவம் மேலோங்கி இருந்தது. ஆகவே அது போன்ற நிலையை எங்களால் கொண்டு வர முடியும். இல்லாமல் இருந்த அந்த சகோதரத்துவ விஷயம், சத்தியத்தின் உள்ள உறுதிப்பாடு எப்பொழுது திரும்ப உருவாகிச்சதோ, திரும்பவும் அது இல்லாமல் போகும்போது திரும்பவும் தோன்றும். ஆகவே இதுதான் உண்மையான விஷயம். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருடைய ஈமானையும் மேலும் மேலும் உறுதிப்படுத்துவானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹு லி வலக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد سعد بن أبي وقاص رضي الله عنه அவர்கள் அந்த ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், இறுதியாக ஒரு அடியான் விஷயத்திலே فما يبرح البلاء بالعبد حتى يتركه يمشي على الأرض ما عليه خطيئة. ஒரு அடியான் பூமியிலே நடமாடி கொண்டிருக்கும் காலம் வரைக்கும், அவனுடைய பாவங்கள் முற்றிலும் நீங்கும் வரை சோதனை அகற்றப்பட மாட்டாது. ஆகவே ஒரு விசுவாசி என்பவன் 100க்கு 100 பரிசுத்தம் உள்ள ஒரு தூய்மையானவனாக இருக்க முடியாது. தனக்குத்தானே பாவம் செய்யக்கூடிய பாவியாக இருப்பான். சில நேரங்களிலே பிறருக்கு அநியாயம் செய்து விடுவான். ஆனால் அவன் உடனே பாவ மன்னிப்பு கோரி அவன் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்வான். பிறர் மக்கள் மத்தியிலே நான் சரியானவன் தான், நியாயமுள்ளவன் தான் என்றெல்லாம் தன்னை பற்றி ஒரு விளம்பரப்படுத்த மாட்டான். செயலிலே நிரூபித்து காட்டுவான், சொல்ல மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும் தான் இருக்கக்கூடிய அந்த நிலை. அதான உண்மை. சத்தியத்தை நாங்கள் உண்மை என்று புரிந்து நடக்கிறது போன்று தங்களுடைய நிலைமையை பற்றி தங்களுக்கு தெரியாதா? தான் எப்படிப்பட்டவன் என்று அடுத்தவன் சொல்ல தேவையில்லை. சுய நினைவு என்பது என்ன? எங்களுடைய சுய உணர்வு. அதை அவன் கவனிக்கக்கூடியவனாக, சுய பரிசோதனை செய்யக்கூடியவனாக விசுவாசி காணப்படுவான். அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருப்பான். சில நேரங்களிலே பாவ மன்னிப்பு கோராமல் சில பாவங்களை செய்து சத்தியத்துக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட நிலையிலே சோதனைகள் அவனுக்கு வந்து கொண்டு இருக்கும். நபி அவர்கள் ரெண்டு கோணத்திலே சொன்னார்கள், ஒரு அடியான் பூமியிலே நடமாடி கொண்டிருக்கும் காலமெல்லாம் சோதனைகள் அவனை விட்டு நீங்கப்படாது, எதுவரைக்கும் பாவங்கள் முற்றிலும் நீங்காத வரைக்கும். அப்ப நாங்க ஒவ்வொரு முறைக்கும் அல்லாவிடத்திலே பரிசுத்தவான்களாகத்தான் போக வேண்டும். எங்களுடைய பரிசுத்த தன்மை தூய்மையான தன்மையை அல்லாவுக்கு தான் காட்ட வேண்டும், பிறருக்கு காட்ட கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட சோதனைகளின் போது நாங்கள் தெளிவாக முகம் கொடுக்க வேண்டும். ஏன், இந்த சோதனைகளிலிருந்து எங்களை நாங்கள் திசை திரும்பி விரண்டோடுவதற்கு நாங்கள் பாடுபடுகிறோம். ஒரு மனிதன் மரணிக்கக்கூடாது என்று வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று எவ்வளவு பாடுபடுகிறானோ அதுபோன்றுதான் சோதனை வரக்கூடாது என்று பாடுபடுகிறான். எல்லோரும் பார்க்கிறோம், யாருமே சோதனை விரும்புவது கிடையாது. ஆனால் இந்த சத்திய மார்க்கத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கும் காலம் வரைக்கும் அல்லாஹு தஆலா எங்களை சோதிப்பான். இந்த சோதனை என்பது நிரந்தரமானது என்று விசுவாசி ஒருபோதும் நம்ப மாட்டான். ஏன், பின்னால் பெரும் ஒரு பரிசு இருக்கிறது, லாபகரமான மகிழ்ச்சியான குதூகலமான வாழ்வு இருக்கிறது. அதற்காக வேண்டி தன்னை அவன் தயார்படுத்திக் கொள்வான். வரக்கூடிய சோதனையை அவன் பொருட்படுத்த மாட்டான். அந்த அடிப்படையில் தான் எதிர்ப்புகள் கிளம்பி வந்தாலும் அதிலே அவனுக்கு எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது. சில நேரங்களிலே உணர்ச்சி வசப்பட்டு அவர்களுக்கு பதில் கொடுப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால், இந்த மடையர்களை வீணர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒற்றை வார்த்தையிலே சொல்கிறான். அதை அவன் உள்வாங்கி இந்த சத்திய எதிர்ப்புகளை கவனத்திலே கொள்ளாது இந்த சத்திய மார்க்கம் மேலோங்குவதற்கு அவன் பாடுபடுவான். இந்த நேரத்திலே இந்த சத்தியம் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆதாரத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். இந்த சத்தியத்திற்கான எதிர்ப்பு எந்த அளவுக்கு எதற்காக வந்தது என்று சொன்னால், ஆரம்பத்திலே அல்லாவிடத்திலே சென்ற எங்களுடைய உஸ்தாத் உமர் அலி ஹசரத் அவங்க தெளிவான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சென்ற தர்பியாவிலே இந்த சத்தியம் உயிர்ப்பிக்கப்பட்ட உண்மையான காரணம் என்ன தெரியுமா? அந்த நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் இதெல்லாம் இல்லை, ஆதாரங்கள் இருக்கலாம், ஆனால் ஒற்றை வரியிலே சொன்னார்கள், அன் அக்கீமு தீன வலா தத்தஃபர்ரகூ ஃபீஹி, இந்த தீனை நிலைநாட்டுங்கள், இதிலே நீங்கள் பிரியாதீர்கள். பொருள் என்ன தெரியுமா? மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் என்று அதிலே வரவில்லை அவர் சொன்ன விஷயம். ஆரம்பத்திலே விட்ட அழைப்பு எல்லோருக்கும், சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஆலிம்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? தீனை நிலைநாட்டுவது. அப்படி என்று சொன்னால் கட்டுப்பாட்டை நிலைநாட்டுங்கள். தீன் என்றால் கட்டுப்பாடு, நேரடி பொருள், தான எதீனு, கட்டுப்பட்டான், கட்டுப்படுகிறான் என்ற அந்த அர்த்தத்தில் வருகிறது. கட்டுப்பாட்டை நிலைநாட்டுங்கள், பிரியக்கூடாது. ஒரு விசுவாசி பணி உள்ளவனாக அல்லாவுக்காக எப்படிப்பட்ட செல்வாக்கு இருந்தாலும் கட்டுப்பட்டு போவான். அதுதான் சத்திய கூட்டம். விசுவாசி அல்லாதவர்கள் இந்த கட்டுப்பாட்டில் நுழைய மாட்டார்கள், எதிர்க்கத்தான் செய்வார்கள். கட்டுக்கு அடங்காமல் அவர்கள் இந்த சத்தியத்தை மறைக்க பாடுபடுவார்கள். அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லா வயபுகூனஹா ஐவஜா, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதைகளை விட்டு மக்களை தடுக்கின்றார்கள், அதிலே அவர்கள் கோணலையும் உண்டு பண்ணுகிறார்கள். வஹும் பில் ஆகிரத்திஹும் காஃபிரூன், இவர்கள் தான் மறுமையை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் எப்படி தடுக்கிறார்கள்? பைஅத் என்று ஒன்று கிடையாது, கட்டுப்பாடெல்லாம் அது இஸ்லாமிய ஆட்சி படைப்பட்டாலும் வந்தால். அதே போல அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது நபித்தோழர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் வர வேண்டும். மனிதர்களுடைய கற்பனையின்படியும் சில விஷயங்களை எடுக்கலாம் என்று மார்க்கத்தை மறைத்து வழிகேடுகளை அவர்கள் அதிகப்படுத்தினார்கள். இதனால் சத்திய வழியின்படி அவர்கள் கட்டுப்பட மறுத்தார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன் அகீமுத்தீன வலா தத்தஃபர்ரகூ ஃபீஹி, கட்டுப்பாட்டை நிலைநாட்டுங்கள், அதில் ஒருபோதும் பிரிய வேண்டாம். சொல்லிவிட்டு பின்னால் பாருங்கள் அந்த உண்மையை சொல்கிறான், கபுர அலல் முஷ்ரிகீன மா தத்உஹும் இலைஹி, இந்த அழைப்பு இருக்கிறதே அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய படுபாவிகள் ஒவ்வொருவருக்கும் பெரும் பாவமாக காணப்படும், பெரும் ஒரு பழுவாக காணப்படும் என்று அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நாங்கள் கண்ணால் பார்க்கின்றோம், சத்தியத்துக்காக நாங்கள் எதுக்கு கூப்பிடுறோம்? இந்த சத்தியத்துக்காக நாங்கள் எதற்காக அழைக்கின்றோம்? அல்லாவுக்கு மாத்திரம் அடிபணிய வேண்டும். அல்லாஹ் அல்லாமல் வழங்கக்கூடிய வணக்கப்படக்கூடிய தாகூதுகளை நிராகரிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒரு கூட்டமாக அல்லாஹ் இறக்கியதை கொண்டு மட்டும்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும், மார்க்க தீர்ப்புகள். அதே போல அமீருக்கு நாங்கள் அது அடிமையாக இருந்தாலும், எங்களை விட பலகீனமானவராக இருந்தாலும், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதுதானே நாங்கள் அழைக்கக்கூடிய அழைப்பு, இதுதானே கட்டுப்பாடு. இது ஏன் இவர்களுக்கு பழுவாக இருக்கிறது? இவர்கள் மார்க்கத்தை படிக்கவில்லையா? மார்க்கம் இவர்களுக்கு தெரியாதா? நாங்கள் என்ன 114 சூராக்களில் உள்ளதை சொல்கிறோம் குரானிலே, அதைத்தான் அவர்களும் படித்திருக்கிறார்கள், அவர்களும் அதை சொல்கிறார்கள். ஆனால் செயலிலே இல்லை. செயலிலே நடவடிக்கைகளிலே எங்களிடம் இருக்கிறது, அவர்களிடத்திலே இல்லை. அவர்களிடத்திலே இல்லாமல் எப்படி அல்லாஹ்விடத்தில் போய் கூலி கேட்பார்கள்? இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கின்றார். ஆகவே நாங்கள் இன்றைய ஜும்மாவிலே தெளிவாக விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னார், எதிர்ப்புகள் கிளம்பினால் மட்டும்தான் சத்தியம் வேகமாக வளரும். அதிலே நாங்கள் ஒரு விசுவாசிகள் யாராக இருந்தாலும் கலங்கக்கூடாது. மேலும் மேலும் எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். தலைமைத்துவத்தோடு ஒத்துழைப்பாக இருந்து சத்தியத்தை வளர்க்க வேண்டும். எங்களுக்கான கூலி எங்களுடைய மூத்த சகோதரிடத்திலோ, அமீரிடத்திலோ, இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கத்திலோ கிடையாது. எம்மை எல்லாம் படைத்த ரப்பிடத்திலே இருக்கிறது. அல்லாஹ் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் எங்களுக்கு கூலி தருவான், அதற்காக பாடுபட வேண்டும். அதிலே ஒரு சுகம் இருக்கிறது, அதுதான் உலகத்திலே எந்த வித ஈடு இணை இல்லாத ஒரு சொத்தாகும். அதற்காக விசுவாசிகள் மட்டும்தான் பாடுபடுவார்கள், ஏனையவர்கள் கணக்கே எடுக்க மாட்டார்கள். ஜாலிக்க பி அன்னஹும் கரிஹு மா அன்ஸலல்லாஹ். இவர்கள் நிராகரித்ததன் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இறக்கி அருளியதை வெறுத்ததுதான் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கின்றான். ஆகவே நாங்கள் தெளிவாக இதிலே உறுதியாக இருந்து உண்மையான விசுவாசிகளாக மரணிப்போமாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும்.